வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து கசட தபரை. கசட தபரை வந்து சிம்பு தேவன் டைரக்ட் பண்ண படம். ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. தேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது ரொம்ப நாளாக எல்லாம் மூடியாக இருக்கிறதுனால கடைசியில் சோனி லைவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் 27 ஆகஸ்ட் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தை சிம்பு தேவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிம்பு தேவன் வந்து இது வரைக்கும் 6 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து 6வது படம். ஸோ அவர் மொதல் படம் 2006 எடுத்திருக்காரு. அவர் கடைசியாக எடுத்த படம் புலி 2015. படம் வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கசட தபரை அப்படிங்கிறது வந்து 6 வல்லினம் எழுத்துக்கள், தமிழில் இருக்கிற 6 எழுத்துக்கள். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்துட்டு போகிறாங்க, சில பேர் படம் ஃபுல்லாக வர மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு இது வந்து சீரீஸ் மாதிரி இல்லை, அதாவது இதில் 6 பகுதி இருக்குது இந்த படத்தில். ஆனால் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இணைந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து தனித்தனியாக பார்க்கணுன்னு நினைக்காதீங்க, இது ஒரே படம் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாத்திரத்தில், அதாவது ஒரு ஒரு கதைகள்லேயும் ஒரு 2-3 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க இந்த படம் வந்து 2 கான்செப்டை பேஸ் பண்ண படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து வேண்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில சின்ன விஷயங்கள் வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு பங்கு ஏற்படும் அப்படின்னு, அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற விதமாக காமிச்சிருக்கிறாங்க. சிம்பு தேவன் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்ல வித்தியாசமாக யோசித்து நல்ல வழக்கத்துக்கு மாறாக எடுக்கிற படம் கொடுப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் நம்ம வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வர படம் நம்ம ஓட்டலை அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2016 அப்புறம் அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலையா என்னன்னு தெரில. இம்சை அரசன் புலிகேசி 2 கூட கொஞ்சம் நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி கூட ஒரு சின்ன பிட்டு வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக இருக்கிற டேரக்டர்ஸுக்கு வந்து படமும் ஓடினா தான் அடுத்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட போய் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட்டை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான டேரக்டர்ஸ்க்கு நம்ம கொடுப்போம். இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முக்கியமாக ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ராமா ஜானரில் தான் வருது. கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷனும் இருக்குது, ஆனால் மெயினாக வந்து ட்ராமா அண்ட் சென்டிமெண்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு கதையை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரேம்ஜி ரெஜினா நடிச்சிருக்கிறாங்க, யூகி சேது நடிச்சிருக்காரு. யூகி சேதுவை பார்த்து பல வருஷம் ஆகுது, கடைசியாக அசலில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இதிலேயே வந்தாருன்னு கூட ஞாபகம் இல்லை. பிரேம்ஜி ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு, அவர் நார்மலாக என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு படத்தில். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இந்த படம். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து அவர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண அரையன் 305 கடவுள் படம் மாதிரியே ஒரு சீன் இருக்கும். சீன்னா அந்த இந்த கதை தளமே கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் 25 ரூபா கொடுத்து தேட்டரில் 10 பேரோடு உட்காந்து பார்த்தேன் அந்த படம். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக் இருக்கும், இருந்தாலும் படம் ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த செக்மெண்ட் கிட்டத்தட்ட அதே மாதிரி போகும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு இந்த செக்மெண்ட் பிடிக்கல, ஏன்னு தெரில, எனக்கு இந்த செக்மெண்ட் பிடிச்சிருந்துச்சு, ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸில் ஒரு சரியான ட்விஸ்ட், இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் செம ஹிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்னொரு கதையோட இணையிற மாதிரி இருக்கிறதுனால இது அடுத்த செக்மெண்ட்டுக்கு அப்படியே அடுத்த செக்மெண்ட்டுக்கு தாவிடுறோம். அடுத்த செக்மெண்ட்டில் வந்து சம்பத், சாந்தனும் சாந்தினி இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க, சென்ட்ராயனும் நடிச்சிருக்காரு. சம்பத்தை வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஒரு சீசனில் கிட்டத்தட்ட எல்லா படத்துலையும் அவர் தான் நடிச்சிட்டு இருந்தார், மாமாவா, அண்ணனா, அடியாளா, பாஸ் மாதிரியான ஆள், அந்த மாதிரி நிறைய விதவிதமான கேரக்டர்ஸில் அவரை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு காணாமல் போயிட்டார். ஆக்சுவலாக நிறைய வெரைட்டியாக பண்ணிகிட்டு இருந்தார் அவர். முக்கியமாக நிறைய வெங்கட் பிரபு படத்தில் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தார். கோவாலெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே நடிச்சிருந்தார். அந்த மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். நல்ல ஒரு நடிகர், நல்ல வாய்ஸு, நல்ல டாமினேட்டிங்கான பர்சன். அவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாந்தனும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாந்தினி அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சென்ட்ராயினும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இது வந்து கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குது இந்த இதில், இந்த செக்மெண்ட்டில் ஆக்ஷன்னா சண்டை காட்சிகள், சண்டையும் இருக்குது, அது போக கொஞ்சம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து பிரேம்ஜி ரெஜினா வந்து மோஸ்ட்லி ஒரு மாதிரி ஃபீல் குட் இல்லை லவ் அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டு. இந்த செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குது. மூணாவது செக்மெண்ட் வந்து சந்தீப் கிஷன், அப்புறம் பிரியா பவானி சங்கர், அப்புறம் சுப்பு பஞ்சு, இவங்க மூணு பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. பிரியா பவானி சங்கருக்கு ஆக்சுவலாக ரோல் பெருசாக இல்லை, அந்த கேரக்டரில் யார் வேணாலும் நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டருக்கு அவ்வளோதான் ஸ்கோப் இருக்குது, அதனால் அவங்களையும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சந்தீப் கிஷனுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் இருந்துச்சு, அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு டைலமான்னு சொல்கிறத விட அவரோட கோட்பாடு, அவர் வந்து என்கவுண்டர் பண்ண மாட்டேன், என்கவுண்டரில் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். சுப்பு பஞ்சு வந்து அவரோட பாஸ், அவர் வந்து இவரை போய் நிறைய என்கவுண்டர் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுப்பு வந்து அவர் வந்து இவர் மேலே ஒரு வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால போதுமான அளவுக்கு மதிக்க மாட்டுறாரு சந்தீப் கிஷனை, ஒரு மாதிரி தாழ்த்தியே நடத்துகிறாரு. ஸோ அதனால் ஒரே என்கவுண்டர் டாஸ்க்காக கொடுக்குறாரு. ஸோ சந்தீப் கிஷன் வந்து அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் போயிட்டு என்கவுண்டர் பண்ணுறாரா பண்ணலையா பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி அதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. பிரியா பவானி சங்கரோட அதை ஸ்கூல் படிக்கும் போது அவங்க ரெண்டு பேருமே உயிரினங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ட்ராக் மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டப்படலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த என்கவுண்டர் மேலே பிடிக்கல. ஸோ அது வந்து அவங்களுக்கு இவர் பண்ணுற என்கவுண்டர்ஸ் மேலே அவங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை, இதனால் அவங்க பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுது. ஸோ அந்த செக்மெண்ட் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த செக்மெண்ட் வந்து ஹரிஷ் கல்யாண் அப்புறம் அரவிந்த் ஆகாஷ் நடிச்சிருக்கிற ஒரு செக்மெண்ட். இதில் வந்து ஹரிஷ் கல்யாண் இந்த செக்மெண்ட்டை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் ஒரு சதுரங்க வேட்டை படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு இம்பேக்ட் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சதுரங்க வேட்டையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ஏமாத்துவார், ஆனால் அந்த ஒன்று ஒன்றையும் நல்லா டீட்டெயில்டாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஏமாறுறவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் பேசி ஏமாற முடியாது. ஸோ அவனுக்கும் நிறைய கதை சொல்லணும், அவனுக்கு நிறைய பின்னாடி வேலை செய்யணும், அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் அதை நம்புகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து செக்மெண்ட்டே ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குது, ஒரு ஒரு நம்பகத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த எபிசோடில். அவர் வந்து எப்படி குயிக்காக பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு ஹரிஷ் கல்யாண். எப்படி வேணாலும் அவருக்கு வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் காரணமாக எப்படியாவது ஏமாத்தியாவது நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்த எபிசோடு பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி மெயினாக நடிச்சிருக்கிற ஒரு சின்ன செக்மெண்ட்டு. இந்த படத்துலேயே இந்த செக்மெண்ட்டு தான் இருக்கிறதுலேயே சூப்பரான செக்மெண்ட்டு. அதாவது உங்களை வந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் வந்து அடித்து தூள் கிளப்பிடும். ஏன்னா விஜயலட்சுமி வந்து இந்த செக்மெண்ட்டில் பின்னி படல் எடுத்துருக்குறாங்க, அவங்க தான் இந்த படத்துலேயே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படி நான் சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். கண்ணாபிரான்னு உருண்டு பரண்டு சண்டை போட்டிருக்கிறாங்க, அதாவது ஒரு தாலி செயினுக்காக சண்டை போடுவாங்க. ஆனால் அது வந்து நம்ம பழைய படங்களில் வர மாதிரி அந்த தாலியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தில் இல்லை, அவங்க அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் கொடுக்குறாங்க. ரொம்பவே பிரமாதமாக எந்த விதமான ஒரு சண்டை காட்சி நடிக்கணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட கூச்சமே படாத மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. செம்மையாக அதனால தான் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட தயங்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்ணாபிரான் ஓடி சாடி என்னெல்லாமோ பண்ணி பயங்கரமாக நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது இந்த செக்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இன்னொரு அவங்க பையனும் ஒரு பையன் நடிச்சிருக்கிற ஒரு பேர் தெரில. ஸோ இந்த அம்மாவும் இந்த பையனும் அவங்கள பேஸ் பண்ணியான ஒரு கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கடைசி செக்மெண்ட் வந்து வெங்கட் பிரபுவும் சிஜா ரோஸும் நடித்த ஒரு செக்மெண்ட். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ராமா மாதிரி இல்லை ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு செக்மெண்ட்டு. கண்டிப்பாக கொஞ்சம் இலகிய மனசு இருக்கிறவங்க கண்டிப்பாக கண் கலங்கிக்கிடுவாங்க. ஓரளவுக்கு கிளிஷே மாதிரியான சீன்ஸ் இருக்க தான் செய்து, இருந்தாலும் வெங்கட் பிரபு வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு வர அந்த பிரேம்ஜி செக்மெண்ட்லேயும் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணுவார், அது வந்து கடைசி வரைக்கும் அந்த இம்பேக்ட் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் அவர் ஒரு சின்ன கேரக்டராக இருப்பார், இந்த படத்தில் இந்த செக்மெண்ட்டில் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ இந்த ஓவரால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்லேருந்தும் இன்னொரு செக்மெண்ட் போகும்போது அழகாக அதை வந்து இணைச்சிருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப நல்லா இல்லாத ஒரு செக்மெண்ட் அப்படின்னா அந்த ஹரிஷ் கல்யாண் அரவிந்த் ஆகாஷ் வர அந்த செக்மெண்ட் வந்து எனக்கு பெருசாக செட் ஆகலை. ஏன்னா அது என்னமோ அந்த கதையோட ஒட்டலியா என்னன்னு தெரில. ஏன்னா நான் வந்து எப்போவுமே நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இது ஒரே படமாக எடுத்துருக்குறாங்க, படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லேகு தெரிஞ்சுது, அதுக்கு என்ன காரணம் தெரில. அநேகமாக இந்த பிரியா பவானி சங்கர் செக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹரிஷ் கல்யாண் செக்மெண்ட்டு, அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ட்விஸ்ட்டு, ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சா என்னென்னு எனக்கு தெரியல, ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ட்விஸ்ட்டு இல்லை அப்படின்னா நம்மளால் உட்காரவே முடியாதுங்க, உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா தனித்தனி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா கூட நம்ம ஒரு ரெண்டு செக்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு வருவோம். இது ஒரே படங்கிறதுனால அந்த மாதிரி எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செக்மெண்ட் முடியும் போது கண்டிப்பாக ஒரு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தா தான் அதுக்கப்புறம் அந்த கண்டினியூஷன் வந்து இருக்கும். அடுத்த வேறு வேறு செக்மெண்ட் போகும்போதும் திருப்பி அதை ரிலேட் பண்ணி காட்டுறாங்க ஒரு சில இடங்களில். இந்த பிரேம்ஜி ரஜினாவும் மட்டும் அதுக்கப்புறமா பெருசாக காட்டவே இல்லை, மித்த எல்லா கேரக்டர்ஸுமே ஓரளவுக்கு மித்த செக்மெண்ட்டோட வந்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சிம்புதேவன் ரொம்ப சொதப்பவும் இல்லை, ரொம்ப ட்ராமா மாதிரியும் போகலை. அதாவது இப்போ பாவக்கதைகள் அது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து இணைஞ்சது இல்லை, இருந்தாலும் அது ஒரே ஜானர் அப்படிங்கிறதுனால அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது நம்மளால் உட்கார முடியல. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா நம்மளால் உட்காந்துருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் ஒரு கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டுறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமரும் இருக்குது. ஸோ சிம்புதேவன் நமக்கு தெரியும், அவர் நல்ல காமெடி படம் நிறைய எடுத்திருக்காரு. இது வரைக்கும் எடுத்த படம் எல்லாமே காமெடி படம் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ரொம்ப காமெடி இல்லை, இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு இந்த படத்தில் நிறைய சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன் பார்க்குறதுக்கு. ஏன்னா சிம்புதேவன்கிட்டருந்து நான் அந்த மாதிரி அட்லீஸ்ட் நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த சென்டிமெண்ட்டான சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து வித்தியாசமாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது 6 மியூசிக் டைரக்டர், 6 எடிட்டர்ஸ், 6 சினிமாட்டோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ஆனால் என்ன சொல்கிறதுனா படத்துக்கு ஒன்றும் பெரிய இது இருக்கிற மாதிரி தெரியல. யுவன் போட்டிருக்காரு, பிரேம்ஜி ஒரு செக்மெண்ட் போட்டிருக்காரு, சாம் சிஎஸ் போட்டிருக்காரு, ஷான் ரால்டன் போட்டிருக்காரு, சந்தோஷ் நாராயணன் ஒரு செக்மெண்ட் போட்டிருக்காரு. எடிட்டர்ஸும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியும் வேறு வேறு ஆளுங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்தோன்னே ஒருவேளை வசந்த் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரான்னு நினச்சேன். ஏன்னா அவர் ஏனி ரொம்ப அழகாக இருக்கல, இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்ட கொடுத்துருந்தாரு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இந்த படம் சிம்புதேவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ஆர்டிஸ்ட் படத்தில் கண்டிப்பாக நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக ரஜினா, அப்புறம் சாம்பத், அப்புறம் சாந்தனும் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. அவன் முக்கியமான ரோல், ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சந்தீப் கிஷன், அப்புறம் ஹரிஷ் கல்யாண், அரவிந்த் அக்காஷ் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, ஹரிஷ் கல்யாண் ஓகே சொல்லலாம், ரொம்ப ஒன்றும் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை அந்த கேரக்டருக்கு, அவர் என்ன தான் பண்ணுவார். அப்புறம் விஜயலட்சுமி டாப் டக்கர், அப்புறம் வெங்கட் பிரபுவும் சூப்பராக நடிச்சிருக்காரு, சிஜா ரோஸும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த படத்தில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது போய் பார்த்திங்கன்னா அதோட இம்பேக்ட் வந்து ஒரு சில கெடுதலில் போய் முடியுது அப்படின்ற மாதிரி கூட காமிச்சிருக்கிறாங்க. உண்மையான வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தானே, நம்ம ஒன்று செய்கிறோம், ஆனால் நம்ம செய்கிறதுக்கான பலனோ ஒரு சில நேரங்களில் நம்ம கண் முன்னாடி தெரியும், அதோட பலனோ அதோட இம்பேக்ட் வந்து நம்ம கண் முன்னாடி தெரியும். ஒரு சில நேரம் நம்ம கண் முன்னாடியே தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு சாவி கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதாவது ஒன்று கீழே கிடக்குது, நீங்கள் அதை எடுத்து பத்திரமா வைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல தூக்கி வைக்கலாம், ஆனால் அது தேடி அங்கே வரவங்கக்கிட்ட அது கண்ணில் படாமல் போகலாம் இல்லையா. ஸோ நம்ம நினைக்கிறது ஒன்று, நம்ம வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து நெகட்டிவாகவும் போய் முடியலாம். அதே மாதிரி சில நேரங்களில் நம்மளை அறியாமலே கூட நம்ம நல்ல விஷயங்களை செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நிறைய இடத்துல நிறைய மெசேஜ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய டைலாக் இருக்குது படத்தில். உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்லோவான படங்கள் பிடிக்கும், மெலோ ட்ராமேட்டிக்காக இருந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு கிளீஷே சீன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ஹாப்பி எண்டிங் இருந்தால் வெரி குட் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வாரத்துக்கு பாட்காஸ்ட். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம கூடிய விரைவில் சந்திப்போம். ஒருவேளை வேக்சின் நீங்கள் இன்னும் போடலை அப்படின்னா தயவு செஞ்சு வேக்சின் போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் திருப்பியும் தேர்ட் வேவ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வேக்சின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா உடனடியாக வேக்சினை போட்டுக்கோங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. டேக் கேர், பை.